بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته.
الله أكبر الله أكبر.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயகன் கடவுளுக்காகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்குடையாக வந்துதித்த இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் இவர்களெல்லாம் பயணித்தார்களோ, பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ, அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, وَمِنَ النَّاسِ مَنْ يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. அல்லாஹு தஆலா இங்கே சில மனிதர்களை சிலாகித்து சொல்கிறான். அவர்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். எதையும் அதற்காக எந்த விலையையும் அவர்கள் கொடுக்க தயார். அல்லாஹுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக என்ன விலையை அவர்கள் கொடுக்க வேண்டி வந்தாலும் அதை கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலா இங்கே சிலாகித்து சொல்வது, நபி தோழர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக தாம் பிறந்து வளர்ந்த பூமி, அந்த சூழல், அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்த, அவர்கள் மிகவும் நேசத்தோடு பாசத்தோடு இருந்த அவர்களுடைய உறவுகள், இந்த அனைத்தையும் அல்லாஹுடைய தீனுக்காக, திருப்திக்காக துறக்க வேண்டி வந்தாலும் அந்த ஹிஜ்ரத் என்ற உயரிய பயணம், அல்லாஹுடைய தீனுக்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த பயணத்துக்காக இந்த அனைத்தையும் அர்ப்பணித்து நபித்தூழர்கள் செய்த ஹிஜ்ரத்துகளை அல்லாஹு தஆலா இங்கே சிலாகித்து சிறப்பித்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரூமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு எப்படி வரவேற்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு இலாபகரமான வியாபாரத்தை செய்துவிட்டீர்கள் என்றுதான் வரவேற்றார்கள். அந்த இலாபகரமான வியாபாரம் என்ன? அவர்கள் மக்காவிலே பல காலங்கள் உழைத்த பொருளாதாரம், சொத்து செல்வங்கள், அந்த அனைத்தையும் துறந்துவிட்டுத்தான் நீர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று எதிரிகள் பணித்த போது, அவர்கள் சற்றும் சிந்திக்காமல், என்னுடைய இவ்வளவு கால உழைப்பு இது,
இந்த உழைப்பை என்னால் விட முடியுமா என்றெல்லாம் சிந்திக்காமல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக திருப்பொருத்தத்துக்காக அந்த அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் ஒரு தனி மனிதராக மதீனா வந்து சேர்கிறார்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹு தாலா இங்கே சிலாகித்து சொல்கிறான். அந்த வியாபாரம் ஒரு இலாபகரமான வியாபாரம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி அந்த தோழரை வரவேற்கின்றார்கள். இவர்கள் அல் குர்ஆனிலே இடம் பிடித்தார்கள், வரலாற்றில் தங்களுடைய பதிவுகளை தடங்களை பதித்தவர்கள் இந்த தோழர்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் தான் எமது முன்னோடிகள், இவர்கள் தான் எமது முன்மாதிரிகள். இந்த முன்னோடிகளையும் முன்மாதிரிகளையும் ஏற்று நாம் இந்த வழியில் பயணம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் எந்த அந்தஸ்தையும் சிறப்புகளையும் அடைந்து கொண்டார்களோ, எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு உட்பட்டவர்களாக மாறினார்களோ அந்த உன்னதமான அந்தஸ்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளையும் இறை திருப்திக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய ஒவ்வொரு நகர்வுகளும், அவனுடைய ஒவ்வொரு மூச்சுக்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறை திருப்தியை நோக்கமாக கொண்டு அது அமையப்பெற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்கள் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களை முழுமையாக அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். ஏன்? அந்த மூமினுடைய அந்த அடியானுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறை திருப்தியை நோக்காக கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த லட்சியத்தை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமது வாழ்வில் இந்த லட்சியத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு மூமினை பொறுத்தவரையில் இது ஒரு பெரும் சவாலாகத்தான் இருக்கிறது. அவன் தனது குடும்பத்தோடு, உறவுகளோடு, தனது நண்பர்களோடு, தனது ஊரோடு அவன் செயல்படுகின்ற போது இது ஒரு சவாலாகத்தான் இருக்கும். பல நேரங்களில் பலரை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். அப்படி பலரை திருப்திப்படுத்துகின்ற போது அங்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காமல் போய்விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்காவது நாம் இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு மூமின் முடிவு செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி மூமின்களின் அன்னையாக திகழ்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே அன்னை அவர்கள் அவர்களுக்கு அந்த வசியத்தை, அந்த மகத்தான அந்த உபதேசத்தை பதிவு செய்து எழுதி அனுப்புகிறார்கள். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அதிகமாகவும் இல்லாமல் ஒரு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். என் அருமையானவர்களே, அப்போது அவர்கள் சலாத்தை எழுதியவர்களாக, அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதாவது மனில் தமசரிதல்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை, அதாவது அந்த பொருத்தத்துக்காக, ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன செய்கிறார், மக்களுடைய எதிர்ப்பு, மக்களுடைய கோபம், மக்களுடைய அதிருப்தி, மக்களுடைய வெறுப்பு எது வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தம் தான் முக்கியம் என்று செயல்படுகின்றாரோ, அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவர் எந்த மக்களை பயப்பட்டாரோ, இவர் எந்த மக்களை அஞ்சினாரோ, இவர்கள் இவரை கோபிப்பார்கள், இவரை இவர் மீது அதிருப்தி கொள்வார்கள், இவரை வெறுப்பார்கள் என்று அஞ்சினாரோ, அவர்களிருந்து எந்த தீங்கையும் அல்லாஹ் இவருக்கு ஏற்படுத்தாமல் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் அருமையானவர்களே, நாம் சில நேரங்களில் பார்ப்போம் சில விஷயங்கள், சில விடயங்களை நாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக, திருத்திக்காக முடிவெடுத்து செயல்படுத்துவோம். அப்படி செயல்படுத்துகின்ற போது சிலர் அதிருப்தி கொள்வார்கள், சிலர் நம்மீது வெறுப்படைவார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் சத்தியம் புரியும் போது என்ன தெரியுமா சொல்வார்கள், நீங்கள் சரியான இடத்திலே இருந்தீர்கள், நீங்கள் சரியான இடத்தில் தான் இருந்தீர்கள், நீங்கள் சரியான முடிவைத்தான் எடுத்தீர்கள், எனக்கு அப்போது மார்க்கம் விளங்கவில்லை, அதனால் உங்களை எதிர்த்து விட்டேன், எனக்கு இப்போது சத்தியம் புரிகிறது என்று சொல்லி சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் சிலர் எப்படி தெரியுமா, சமூகத்தில் அறிஞர்களாக, சமூகத்தினுடைய உலமாக்களாக மார்க்கத்தை கற்றவர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்களுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய கோபம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ்வுடைய தீனை மறைக்கிறார்கள். சத்திய தீனை மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள், உரத்து சொல்ல வேண்டியவர்கள், தீமையை தடுக்க வேண்டியவர்கள், மார்க்கத்தினுடைய வரம்புகள் மீறப்படுகின்ற போது அவைகளை சுட்டிக்காட்ட வேண்டியவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், மௌனம் காக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த பாமர மக்கள் அவர்களுக்கு சத்தியம் புரிகின்ற போது இந்த உலமாக்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. அவர்களுக்கு சத்தியம் உண்மை புலப்படுகின்ற போது நாம் இவ்வளவு காலம் இப்படி தவறு செய்து விட்டோமே, இவர்கள் எமக்கு சுட்டி காட்டாமல் இருந்தார்களே என்று அவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த நிலைகள் நமது வாழ்விலும் நாம் நிறையவே சந்தித்திருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களை சற்று சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செயல்படும் போது நம்மை எதிர்த்தவர்கள் கூட பின்னால் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், நம்மை வெறுத்தவர்கள் கூட பின்னால் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சூழலை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான், அந்த நிலையை அந்த ரப்புல் ஆலமீன் வல்ல நாயன் ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கவலை என்ன, மக்களுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய கோபம் வெறுப்பு கிடைத்தாலும் பரவாயில்லை என்று செயல்படுகின்றார்களே. இன்று நாம் பார்க்கிறோம், நாம் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் எந்த அளவுக்கு வரம்பு மீறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெரும்பான்மை சமூகத்தோடு நல்லுறவோடு வாழ வேண்டும், ஏனைய மதங்கள் ஏனைய கொள்கை கோட்பாட்டுடையவர்களோடு அவர்களோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், உயரிய பண்பாடுகளை பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். இதை மார்க்கம் ஆர்வப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதித்திருக்கிறார்கள். எனவே நாம் பிறரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், பண்போடு நடக்க வேண்டும், உயரிய பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். இதை மார்க்கம் தாராளமாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் இன்று என்ன பிரச்சனை என்று சொன்னால், மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே என்ன செய்கிறார்கள், எல்லா மதமும் சம்மதம் என்ற ஒரு கொள்கையில இருந்து கொண்டு மார்க்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளை தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் செயல்படுகின்ற நிலைகளை பார்க்கிறோம். இன்று நமது ஊர்களை நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு உலமாக்கள் கூட மக்களுக்கு இதை சரியாக தெளிவுபடுத்துறது கிடையாது. நீங்க என்ன செய்ய வேண்டும், பிற மதத்தவர்களோடு தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுப்படையாக போதனை செய்து அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க, அப்ப எல்லாத்திலையும் விட்டுக் கொடுக்கலாம் அப்படித்தானே புரிவாங்க. அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அவர்களோடு நீங்கள் தாராளமாக நடப்பதென்றால் என்ன, என்னென்ன விடயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொள்கை விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை புரிய வைக்க வேண்டுமா இல்லையா. இது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, மொட்டையாக பிம்பரில ஏறி சொல்வது எப்படி, நீங்கள் ஏனைய மதத்தவர்களோடு நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ளுங்கள், சமூக நல்லிணக்கம் இதுதான் முக்கியம், சமய நல்லிணக்கம் முக்கியம் என்று சொன்னால் மக்கள் என்ன செய்வார்கள், அடிப்படையான விஷயங்களில் எல்லாம் கோட்டை விடுவார்கள். அப்ப யார் பொறுப்பு இதுல, உலமாக்களுக்கு, மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்தவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அண்மை காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு மெசேஜ் பரவியது, என்ன, இலங்கையில பௌத்த மத அந்த மத சாம்பிரதாயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல என்ன செய்யப்படுது, ஒரு முஸ்லீம் பள்ளியில ஒரு முஸ்லீம் மஸ்ஜிதுல பேனர் போடப்படுது, எதற்கு, அவர்களுடைய அந்த மத சடங்குக்குரிய உணவை நாம் இங்கிருந்து விநியோகிக்கிறோம் என்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களை வந்து வேறு பொதுவான விருந்துகளுக்கு அழைப்பதும் கண்ணியப்படுத்துவதும் நமது விருந்துகளுக்கு அழைப்பது எல்லாம் குற்றம் கிடையாது. இப்படியான நிலைகள் எல்லாம் வரலாற்றுல பார்க்க முடியவில்லை, இப்போது வேதனையாக இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, அதாவது ஏனைய மதத்தினுடைய ஒரு கொள்கையை வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வை மாத்திரம் தான் அங்கு அழைக்க வேண்டும், அல்லாஹ்வோடு வேறு யாரும் அழைக்கப்படாது, அழைக்க கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த மஸ்ஜிதுக்கு முன்னாலே இப்படியான பிணர்களை போட்டு செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப கொள்கை என்ன செய்யப்படுகிறது, அலட்சியப்படுத்தப்படுகிறது. அப்ப ஓரிரை கொள்கை ஏகத்துவம் எங்கே. அன்பிற்குரிய சகோதரர்களை, மத நல்லிணக்கம் என்றால் என்ன, பிறரோடு தாராளமாக பிற சமூகங்களோடு நடந்து கொள்வது என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி அதற்குரிய வழிகாட்டுதல்களை வழங்கினார்கள், இந்த தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் கொஞ்சம் சற்று வலிந்து கொடுத்தால் அவர்கள் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் பூசி முழுக வளைந்து கொடுக்க தயார் என்றால் அவர்கள் வளைந்து கொடுக்க தயார். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் 13 வருடங்கள் வேதனைப்பட்டார்கள், அடிபட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொள்கையை விட்டு கொடுத்தாங்களா? நினைச்சு பாருங்க, கொள்கையை அவர்கள் கொள்கையிலே சமரசம் பேச வந்தார்கள், கொள்கையிலே ஒரு சமரச ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்ள வந்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன். கொள்கையில வந்து எந்த சமரசமும் கிடையாது, விட்டுக் கொடுத்தலும் கிடையாது. கொள்கையை விட்டோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு இஸ்லாத்திலிருந்து என்ன பயன் இருக்கிறது, என்ன புண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் எங்கே வெற்றி கிடைக்க போகிறது? ஒருபோதும் வெற்றி கிடைக்காது. வெற்றி என்பது மூமின்களுக்கு தான். மூமின்கள் என்றால் யார்? கொள்கையிலே உறுதியாக இருப்பவர்கள், கொள்கையிலே நிலையாக இருப்பவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியல் வட்டத்தில் வேண்டுமானால், அரசியல் தலைவர்களிடம் வேண்டுமானால் இந்த கொள்கை பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். அவர்களுடைய நோக்கம் ஓட்டு வங்கி, அந்த ஓட்டை எப்படியாவது பெற வேண்டும், அதற்காகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள், அதுதான் அவர்களுடைய குறியாக இருக்கும். அவர்கள் எந்த சடங்குகளிலும் கலந்து கொள்வார்கள், எதுவும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கக்கூடிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களும் அப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு என்ன செய்வது, இதை மத நல்லிணக்கம் என்று சொல்வதெல்லாம் பெரும் அநியாயம். எனவே அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, இப்படியான நிலைகளை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்துவிடக் கூடாது? கொள்கையை விட்டுக் கொடுப்பதோ அல்லது பிறரை நாம் திருப்திப்படுத்துவதற்காக ரப்புடைய கோபத்தை பெற்றாவது அதை நான் செய்ய முன்வருவேன் என்று ஒருபோதும் ஒரு மூமின் சென்று விடக்கூடாது. அவனுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பே அதுதான், எது, அல்லாஹ்வுடைய ரப்புடைய திருப்திக்காகத்தான் நான் செயல்படுவேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் செயல்படுவேன். நீங்கள் பாருங்கள், சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே அவர்கள் அந்த பனு குறைலா யூதர்கள் சமாதான ஒப்பந்தத்துக்காக, சமாதானத்துக்காக அவர்கள் சொல்கிறார்கள், நாம் சாதுடைய தீர்ப்பை தான் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் என்ன சொல்கிறார்கள், சாதுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்கிறார்கள். சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை கேட்ப அவர்களுக்கு தீர்ப்பளிப்பதற்கு முயற்சி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருக்கிறார். அந்த ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் போய் என்ன சொல்கிறார்கள், யூதர்களுடைய விஷயத்தில் கருணை காட்டுங்கள், யூதர்களுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள், தண்டனையை வழங்குங்கள், அந்த தண்டனையை வந்து கொஞ்சம் குறைவாக கொடுங்கள், இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் அவர்கள். ஏன் என்று சொன்னால், பனு குறைவா அவர்களை பொறுத்த அந்த கோத்திரத்தை பொறுத்தவரையில் ஹவுஸ் கோத்திரத்தோடு அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. இஸ்லாத்துக்கு முன்னரும் அப்படி ஒரு நெருங்கிய உறவோடு வாழ்ந்தவர்கள். அதனால் தான் இவருடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரானார்கள், இவருடைய தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமையும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படியெல்லாம் ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதன் தலைவரிடம் போய் பேசுகின்ற போது சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், ஆன சாத் அல்லா தஹுத ஃபில்லாஹி லௌம தலாயிம், இதோ சாதுக்கு நேரம் வந்து விட்டது. எதற்கு தெரியுமா, பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கெல்லாம் பயப்படாமல், பழிப்பவர்களுடைய பழி சொல்லுக்கெல்லாம் அஞ்சாமல், அல்லாஹ்வுக்காக தீர்ப்பை எடுப்பதற்குரிய நேரம் இதோ சாதுக்கு வந்து விட்டது என்று சொல்லும் போது அனைவரும் விலகி சென்றார்கள். இவர் உறுதியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இதிலே போர் புரிவதற்கு சக்தி மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்களை எல்லாம் கொன்றுவிடுங்கள், பெண்களை சிறுவர்களை எல்லாம் சிறைபிடித்து விடுங்கள் என்றுதான் தீர்ப்பு வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை தான் இங்கு வழங்கினீர்கள், அல்லாஹ் எந்த தீர்ப்பை விரும்பினானோ அந்த தீர்ப்பு உங்கள் மூலம் வழங்கப்பட்டு விட்டது. அதனால் தான் என் அருமை சகோதரர்களே, அவருடைய மவுத் மரணத்தின் காரணத்தால் அரிசே குலுங்கியது என்று பார்க்கிறோம். ஏன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக முடிவெடுத்தார். தனது கோத்திரத்தை பார்க்கவில்லை, பல வருடங்கள் பல காலங்கள் தொடர்பு வைத்த யூதர்களை எல்லாம் அவர் பார்க்கவில்லை. ரப்புடைய தீர்ப்பு என்ன, ரப்புடைய திருப்பொருத்தம் எதில் கிடைக்கும், அந்த அந்த முடிவை அங்கு எடுத்தார்களா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நமது குடும்பத்தோடு உறவுகளோடு வாழ்கிறோம், மனைவியுடைய திருப்திக்காக, பிள்ளைகளுடைய திருப்திக்காக, பெற்றோர்களின் திருப்திக்காக அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடிய மோசமான நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும், மனைவி கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இதிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இதை மார்க்கம் வரவேற்கிறது, ஆர்வப்படுத்துகிறது. ஆனால் அந்த திருப்தி எப்படி ஆகிவிடக் கூடாது என்றால், மார்க்கம் தடுத்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்த விஷயங்கள், இப்படியான விஷயங்கள் இதெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்த போகின்றோம் என்ற பெயரில் நாம் நடந்துவிடக் கூடாது. அதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சஹத் அலி அல்லாஹுடைய வாழ்க்கையை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய தாயார் என்ன செய்கிறார்கள், நீர் இஸ்லாத்தை விடும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், உண்ணவும் பருகவும் மாட்டேன் என்று முடிவு செய்கிறார்களா இல்லையா? அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள், எனது தாயே, உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர்கள் கிடைத்து 100 தடவை நீங்கள் மரணித்து எழுந்தாலும் நான் இஸ்லாத்தை விடப் போவதில்லை. தாயுடைய திருப்தி முக்கியம்தான், ஆனா இங்க வந்து யாருடைய திருப்தி முக்கியம், ரப்புடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரப்புடைய திருப்திக்காக செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதிலே தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுதுகின்றார்கள், அதே போன்று நீங்கள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, மக்களுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை அந்த மக்களின் மீதே சாட்டி விடுவான், அந்த மக்களின் மீதே சாட்டி விடுவான். அப்ப என்ன, இல்ல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி இல்ல, அந்த மக்களையே நீங்க நம்பி இருக்க வேண்டியதான். மக்கள் போற்றுகின்ற நேரத்திலே போற்றுவார்கள், தூற்றுகின்ற நேரத்திலே தூற்றுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், என்ன, எவன் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக செயல்படுவானோ அதை அடையவே முடியாது. எவன் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக செயல்படுவானோ அவனுக்கு அதை அடையவே முடியாது. என மனிதனை திருப்தி அடைய செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவனுக்கு ஒரு தங்க ஓடையே இருந்தாலும் இன்னொரு தங்க ஓடை வேண்டும் என்று விரும்புவான், இரண்டு தங்க ஓடைகள் இருந்தால் மூன்றாவது ஒன்றை விரும்புவான். மனிதனை திருப்திப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, திருப்திப்படுத்த முடியாது. நாம் பார்க்கிறோமா இல்லையா, அதிகமாவுடைய கண்ணுக்கு குறைதான் தெரியும், நிறைகள் தெரியாது, குறைதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் யார், அவன் ஒரு அற்பமான விஷயத்தை கொண்டும் திருப்தி அடைவான். ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சாப்பிடுறான், வகை வகையான உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிறான், சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்றான். அல்ஹம்துலில்லான்னு சொல்றதுக்கு எத்தனை செகண்ட் தேவைப்படும், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்கிறான் என்று சொல்றாங்க, இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் திருப்தி அடைகிறான். எனவே நாம் யாரை திருப்திப்படுத்த வேண்டும், அந்த ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ரப்பை திருப்திப்படுத்துகின்ற உண்மையான மூமின்களாக மாறுவோம் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கையிலே காணவில்லை, இருளாக இருக்கிறது. நான் அங்குமிங்குமாக தடவி பார்க்கின்ற போது அவருடைய பாதங்கள் எனது கைக்கு பிடிபடுகிறது. அந்த பாதங்கள் சுஜூதிலே நட்டப்பட்டதாக இருக்கிறது, சுஜூதிலே இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த இருளிலே தனிமையிலே எதை பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனான் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். அந்த இருளான நேரத்தில் தனிமையில் அல்லாஹ்வுடைய ரசூல் தனது ரப்போடு தொடரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் சுஜூதில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எதை கேட்கிறார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், உனது பொருத்தத்தின் மூலமாக, உனது ரிதாவின் மூலமாக உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு துவா, எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு பிரார்த்தனை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதே போன்று உனது மன்னிப்பின் மூலம் தண்டனை, உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கோபம் வந்துவிட்டால் ஒருவன் அழிந்து விட்டான், எந்த ஈரேற்றமும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மீது கோபம் கொள்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல.
அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவாக்களில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத் நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உனது அருள்கள் நீங்குவதை விட்டும், அதே போன்று எனது இந்த உடல் ஆரோக்கியம் இந்த நிலை மாறுவதை விட்டும், திடீரென்று தண்டனைகள் நெருக்கடிகள் பிடித்துக் கொள்வதை விட்டும், அதே போன்று உனது எல்லாவிதமான கோபங்களை விட்டும், வஜமீ சஹதி, உனது எல்லாவிதமான கோபங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாள்ல அல்லாஹ்வை கோபப்படுத்துற மாதிரி நடப்பாங்களா? அல்லாஹ்வை கோபப்படுத்துற மாதிரி ஒரு செயல் அவர்களிருந்து வெளிப்படுமா? இப்ப நினைச்சு பாருங்க, அப்படிப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இதில் அலட்சியமாக இருக்க முடியும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்மை மீள் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனது இந்த செயல் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமா, அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தை வெறுப்பை பெற்று தருமா? நான் பேசினேனே இப்போது இந்த வார்த்தைகள், எனது வாயிலிருந்து வெளிப்பட்டதை இந்த வார்த்தைகள், இது எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமா அல்லது கோபத்தை பெற்று தருமா? இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், நமது செயல்களும், நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், இதிலெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பது அதுதான் மிகப்பெரிய அருள். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா சூரது தௌபாவிலே சொல்கின்ற போது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், சுவர்க்கத்தினுடைய எல்லா நட்பாக்கியங்களும் மூமின்களுக்கு வழங்கப்படும். அந்த அருள்களை நட்பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வரிதுவானும் மீதல்லாஹி அக்பர் என்று சொல்கிறான். இந்த அனைத்தை விட அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கிறதே அதுதான் பெரியது. இந்த எல்லா இன்பங்களை விடவும், அவன் சோனத்திலே அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களை விடவும் மிகப்பெரியது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளை அழைத்து கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்க எதை விரும்புறீங்க? சுவனவாசிகள் சொல்வார்கள், நீ நமக்கு யாருக்கும் வழங்காதவைகளை வழங்கி இருக்கிறாய், இதைவிட நமக்கு என்ன வேண்டி இருக்கிறது? அப்போது அல்லாஹு தஆலா, இதைவிட ஒரு பெரிய ஒன்றை உங்களுக்கு தரட்டுமா, இதைவிட ஒரு பெரும் அருளை உங்களுக்கு வழங்கட்டுமா, அதுதான் எனது திருப்பொருத்தம், இதற்கு பிறகு நான் உங்களை கோபிக்கவே மாட்டேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த திருப்திக்காக செயல்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அந்த ரப்பின் பக்கம் சென்ற நேரத்தில், மூசாவே ஏன் நீங்கள் அவசரமாக வந்தீர்கள், உமது சமுதாயத்தை விட்டு அவசரமாக வாழ்வதற்கு என்ன காரணம் என்ன சொன்னார்கள்? நான் அவசரமாக வந்தது யாவா, உனது திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு. நினைச்சு பாருங்க இந்த நிலை, சுபஹானல்லாஹ், ஒரு மூமினுடைய அந்த மேனி எல்லாம் சிலிர்க்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள். எனவே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செயல்படுகின்ற மக்களாக, அந்த திருப்தியை நோக்கமாக கொண்டு நமது ஒவ்வொரு நகர்வுகளையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றி அருள்வானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லீ வலக்கும் பில்லாஹி வதிக்ரில் ஹகீம் வஸ்தக்ஃபிருன்னு வலஃபுர் ரஹீம்.